தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு அதிசயம் என்று கருதத்தக்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். தனிப்பட்ட வாழ்விலும் பொது வாழ்வில் அவர் கடைபிடித்த நெறிமுறைகளிலும் அவருடைய அணுகுமுறைகளிலும் அவருடைய சாதனைகளிலும் அவர் அடைந்த வெற்றியின் தொடர்ச்சியிலும் இந்த இயக்கம் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திற்கே ஒரு முன்னோடியான இயக்கமாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருப்பதற்கு தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த அறிவு சுரங்கம் ஒரு கருவியாக அமைந்தது. மண்டை சுரப்பு என்கிற சொல்லை நம்முடைய ஆசிரியர் அவர்கள் அடிக்கடி பயன்படுத்துவார்கள். அந்த சொல், அந்த இரண்டு சொற்கள், புரட்சி கவிஞர் பயன்படுத்திய அந்த சொற்கள், அந்த பாடலின் ஒவ்வொரு சொல்லும் தந்தை பெரியாரை உருவமாகவும் தத்துவமாகவும் குறிக்கும் என்றாலும் அந்த மண்டை சுரப்பு என்கிற சொல்லுக்கான ஒரு தனித்துவத்தை ஐயா அவர்கள் அடிக்கடி எடுத்து காட்டுவார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த இரண்டு நாட்கள் நடக்கும் இந்த நிகழ்வு, அதிலும் 2023 ஆம் ஆண்டு முடிந்து அடுத்த ஆண்டு இன்னும் பல சவால்களோடு நமக்காக காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் பெற வேண்டிய பல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பை ஆசிரியர் ஐயா அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இயல்பாக பாராட்டும் விதமாக கவிஞர்கள் பேசுவது வேறு, புகழ்வது வேறு, ஆனால் ஒருவருடைய தன்மையை அப்படியே தன்னுடைய பாடலால் விளக்குவது வேறு. அப்படி புரட்சி கவிஞர் அவர்களுடைய அந்த வீடியோ போயிடுச்சு, புரட்சி கவிஞர் அவர்கள் எடுத்து காட்டிய அந்த சொற்கள், 1000 ஆண்டுகள் பார்க்காத ஒரு அணி, 1000 ஆண்டெனும் மூதாட்டி என்ற அந்த விளக்கமும், 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றக்கூடிய சில அதிசய நிகழ்வுகளை போல தந்தை பெரியார் என்கிற அந்த அறிஞர் அறிவு, அந்த அறிவு நாம் அறிந்திடாத அறிவு என்ற அந்த விளக்கத்தை அதன் வாழ்க்கை தத்துவ விளக்கமாக நம்முடைய ஐயா அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அறிந்த செய்திகள் கொஞ்சமே, மனிதனுடைய மூளை எவ்வளவு தூரம் பயன்படுத்தப்படுகிறது என்ற ஒரு ஆராய்ச்சியை எடுக்கும் பொழுது ஐன்ஸ்டீனுடைய மூளைதான் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்ட மூளை என்றும், அந்த மூளையை அவர் பயன்படுத்திய விகிதமே கூட 10 விழுக்காட்டுக்குள் தான் இருக்கும் என்ற ஒரு குறிப்பை படித்தேன். ஐன்ஸ்டீனுடைய மூளை 10 விழுக்காடு தான் பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால், நம்முடைய இயல்பான மூளைகள் எவ்வளவு தூரம் பயன்படுத்தப்படுகின்றன என்று அப்பொழுது அறிவியல் ஒப்பீடாக அந்த கேள்வி எழுந்தது. தந்தை பெரியார் அவர்கள் அவர்களை பற்றிய செய்திகளை கேட்கும் பொழுது, படிக்கும் பொழுது, ஒரு செய்தியை நாம் படித்தால் நமக்கு அந்த செய்தியை பற்றிய வியப்பை விட இப்படி இன்னும் எத்தனை செய்திகள் இருக்கின்றன, நாம் தெரிந்து கொள்ளாதவை எவ்வளவு இருக்கின்றன என்கிற வியப்புதான். ஒரு பெரிய நூலகத்திற்குள், கன்னிமரா லைப்ரரிக்குள் நாம் நுழைந்தால் எடுத்து படிக்கிற புத்தகத்தை விட நாம் எடுக்காத புத்தகங்களை பற்றிய ஒரு பதட்டம் நமக்கு ஏற்படும். அப்படி ஒரு பதட்டமும், அது பதட்டம் என்பது நான் பாசிட்டிவா சொல்லுகிறேன், அதனுடைய எதிர்மறை பொருளில் அல்ல, நாம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டுமே, இவ்வளவுதான நமக்கு தெரிந்திருக்கிறது, ஏதோ நாம் இவ்வளவு படித்திருப்பதாக நினைக்கிறோம், ஆனால் நாம் படித்ததே இத்தனோண்டு, அதில் தெரிந்து கொண்டிருப்பது இவ்வளவு எனும் பொழுது தெரிந்து கொள்ளாதவை எவ்வளவு இருக்கின்றன. அந்த செய்திகளை ஆசிரியர் அவர்கள் தன்னை ஒரு மாணவ பருவத்தில் தந்தை பெரியாரிடம் ஒப்படைத்து அவருக்கு அருகில் இருந்து அவருடைய செயல்களை மட்டுமல்ல, ஒரு கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டுக்கு மேலான இந்த நாட்டின் வரலாற்றோடு நடந்து வந்திருக்கிறார்கள், அந்த ஒவ்வொரு நிகழ்வையும் ஐயா அவர்கள் எப்படி பார்த்தார்கள் என்பதை ஆசிரியர் அவர்கள் அறிந்தவர்கள். அவர்கள் சொல்லும் பொழுது அது அதனுடைய உண்மையான பரிமாணத்தோடு நமக்கு புலப்படுகிறது. அப்படி ஆசிரியர் அவர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுரங்கத்தில் இருந்து இந்த 2 நாட்கள் நாம் அறிவு சாரலில் நனைந்து பயன்பெற்று கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன விளக்கத்தை ஆசிரியர் ஐயா அவர்களிடம் நான் கேட்டேன். ஐயா அவர்களோடு பயணம் செய்யும் பொழுது நம்முடைய ஐயா அவர்களை பற்றி அவர் குளிக்க மாட்டார் என்று எல்லோரும் சொல்லுகிறார்களே, அப்படியானால் அவர்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அது தெரியாதா, இடையூறாக இருக்காதா, நீங்கள் எப்படி ஐயாவோடு அப்படி இருப்பீர்கள் என்று இயல்ப எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு கேள்வி. அப்பொழுது ஆசிரியர் ஐயா அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, ஐயாவோடு பயணம் செய்தால் அவரோடு இருப்பவர்களுக்கு அவர் மீது அப்படி ஒரு வாடை வருவதாக தோன்றாது, நமக்கு அன்பினால் தோன்றாதது அல்ல, அவருடைய உடல் தன்மை அப்படிப்பட்டது, அவருக்கே தோன்றுமானால் இல்லை குளிக்கணும் என்று நினைத்தால் குளிக்க வேண்டும் என்றால் அன்றைக்கு அவர் குளித்து விடுவார். இப்படி ஒரு உடல் அமைப்பே அவருக்கு இயல்பாக வாய்த்திருந்தது, இல்லாவிட்டால் எப்படி மற்றவர்கள் அவரோடு பழக முடியும்? இதை இவ்வளவு அணுக்கமாக ஒரு பழக்கம் என்று நாம் சொல்லுவதை மற்றவர்கள் மிக எளிதில் அதை வேறு விதமாக சித்தரிக்க முடியும். ஆனால் இந்த ஒவ்வொன்றையும் இந்த அளவிற்கு உடனிருந்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர் நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள். தந்தை பெரியார் பற்றியும் நாம் படிக்கும் பொழுது அந்த இடங்களுக்கெல்லாம் அடுத்து ஆசிரியர் அவர்கள் பயணம் செய்திருக்கிறார். ஐயா அவர்களை பார்த்தவர்கள் எல்லாம் ஆசிரியரோடு அந்த பயணத்தை தொடர்ந்து இருக்கிறார்கள். இன்றைக்கு அதற்கு அடுத்து 4வது தலைமுறை ஆசிரியரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி சேமித்து வைத்த அந்த செய்திகளை அடுத்த தலைமுறைக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட்டு போவதற்கு ஆசிரியர் அவர்களிடம் இன்னமும் கொட்டி கிடக்கின்றன செய்திகள். அவற்றை அரசியலாகவும் வாழ்வியலாகவும் நாம் கடைபிடிக்க வேண்டிய இன்றைக்கு நடக்கிற ஆரிய திராவிட சித்தாந்த போராகவும் நாம் எதிர்கொள்ள வேண்டிய இந்த காலகட்டத்திற்கு நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் கொடுக்கிற அந்த செய்திகள் தான் நம்மை பட்டை தீட்டி கொள்ளுகிற ஒரு சிறந்த டச் ஸ்டோன் என்று சொல்லுவார்கள், உரைகள் என்பதாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இவ்வளவு இயல்பாக பொதுவாக செய்திகளை தெரிந்த ஒரு மூத்த தலைவர்களோ அல்லது செய்தியாளர்களோ தங்களுக்கு தெரிந்த முக்கியமான ரகசியங்களை செய்திகளை அவ்வளவு எளிதில் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அதை எப்ப சொல்லணுமோ அப்படி சொன்னால்தான் அவர்களுக்கு அது ஒரு தனி கெத்து மரியாதை என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒரு ஆசிரியராக இருப்பவர் மட்டும்தான் தனக்கு தெரிந்தவற்றையும் கற்றுக் கொடுத்து இன்னும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை நமக்காக படித்தும் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையும் பண்பும் ஆசிரியருக்கு மட்டும்தான் உண்டு. பள்ளி ஆசிரியர்களுக்கும் இருக்க வேண்டிய பண்பு அது. ஆனால் பல பள்ளி ஆசிரியர்கள் அந்த பண்பை பெற்றிருந்தாலும் கூட எல்லோருக்கும் அது வாய்ப்பதில்லை. ஆசிரியர் அவர்களுக்கு இயல்பாகவே தனக்கு தெரிந்த செய்திகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த பேருள்ளமும் பேரன்பும் அமைய பெற்றவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையோடு ஆசிரியர் அவர்கள் நமக்கு கொடுக்கவிருக்கிற நாம் அறிந்திராத அறிவு என்ற இந்த தலைப்பே கிட்டத்தட்ட அந்த தலைப்பை பார்த்ததில் இருந்து அதை பற்றியே நம்மை யோசிக்க செய்து கொண்டிருக்கிறது. அது நிறைய இருக்கிறது. நாம் இப்போ இந்த பழைய செய்திகளை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது சென்ற 2 வாரங்களுக்கு முன்னால் குடியரசு செய்திகளை பார்க்கும் பொழுது இதை பற்றி எல்லாமா, இதை பற்றி எல்லாமா என்று நினைக்கிற அளவுக்கு 2வது உலக போர்க்காலம் ஜப்பானில் நடந்தது, ஜப்பானுடைய பங்கு என்ன, இதை பற்றியெல்லாம் அப்படி ஒரு பக்கம் முழுக்க செய்திகளை ஆசிரியர் அவர்கள் நம்முடைய குடியரசு ஏட்டில் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநாடு நடந்த பிறகும் அந்த மாநாட்டில் நடந்த செய்திகளை பற்றி ஐயா அவர்கள் எழுதுகிற அந்த கட்டுரைகள் எல்லாம் அவ்வளவு செய்திகளை தொகுத்தவையாக இருக்கின்றன. அதனால நம்முடைய வாழ்நாளில் அவற்றை படித்து நாம் முழுமையாக புரிந்து கொள்வதற்கே நேரம் இருக்கிறதா என்று தெரியாது. ஆனால் அதனை வாழ்ந்தே படித்த ஆசிரியர் அவர்களிடம் கேட்கும் பொழுது கற்றலின் கேட்டல் நன்று அல்லது கற்காவிட்டாலும் கேட்டல் நன்று என்கிற அளவில் ஆசிரியர் அவர்களுடைய உரையை உங்களைப் போலவே நானும் கேட்க வியப்பாக ஆர்வமாக காத்திருக்கிறேன். ஏற்கனவே புத்தாயிரம் என்று 1000 ஆண்டு ஆசிரியர் அவர்கள் பெரியார் திடலில் மிகச் சிறப்பாக கொண்டாடி அன்று நாவலர் அவர்கள் ஒரு சிறந்த உரையை ஆற்றினார். அந்த உரையும் நூலாக பின்னர் வெளிவந்தது. அப்படி ஒரு 1000 ஆண்டு என்பதற்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. அந்த 1000 ஆண்டில் என்ன 1000 mutinies என்று நாய்ப்பால் அவர்கள் ஒரு கட்டுரையை எழுதினார் ஒரு நூலே. அந்த 1000 mutinies ஆஃப் இந்தியா என்கிற அவற்றிலும் தந்தை பெரியாரை பற்றிய செய்திகள் இடம்பெற்றன. அதற்கு ஒரு தனித்துவமாக அந்த செய்தி பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஐயாவை பற்றி சொல்லும் பொழுது அவர் ஒரு வரலாறு, ஒரு தத்துவம், ஒரு காலகட்டம் என்று குறிப்பிட்டார். அது எந்த காலகட்டம்? புட்டிங் சென்சுரிஸ் இன்டு கேப்சூல் என்ற அந்த ஆங்கில சொற்றொடருக்கு அண்ணா அவர்கள் கொடுத்த அந்த விளக்கம் எத்தனை நூற்றாண்டுகளை உள்ளடக்கியது அவருடைய சிந்தனை. இவற்றையெல்லாம் நாம் ஆசிரியர் அவர்கள் மூலம் கேட்பதற்கு ஆவலாக காத்திருக்கிறோம். ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை, இந்த வாய்ப்பை, அவருடைய உரைக்கு தொடக்க உரையாற்றக்கூடிய இந்த வாய்ப்பை எனக்கு அளித்ததற்காக ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.